செப்டம்பர் மாதம் 11 தேதி, ஆண்டின் பொது காலம் 24 ஞாயிறு. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 15 அதிகாரம் 1 முதல் 32 முடியுள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும், இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமல் போனால், அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோல் மேல் போட்டுக் கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் நாட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனமாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராக்மாக்களுள் ஒன்று காணாமற் போய்விட்டால், அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் இயேசு கூறியது, ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாள்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன், உம்முடைய கூலி ஆள்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள், இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம், ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான், காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார், அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் தினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன், உம் கட்டளைகளை ஒருபோது மீறியதில்லை, ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீ தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உன் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை எடுத்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையது. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அருமையானவர்களே, வணக்கம். இன்றைய நற்செய்தியில் காணாமற் போன ஆடு, காணாமற் போன காசு, காணாமற் போன மகன் ஆகிய ஊமைகளை இயேசு குறிப்பிடுகிறார். இந்நற்செய்தியில் வரும் காணாமற் போன ஆட்டையும் காசையும் அதை தொலைத்தவர் அதன் உரிமையாளர் தேடுகிறார். ஆனால் காணாமற் போன மகன் ஊமையில் காணாமற் போனவரே தான் தொலைந்து போய்விட்டதையும் மகனுக்குரிய நிலையை இழந்ததையும் உணர்ந்து எங்கிருந்து வந்தாரோ அங்கேயே மீண்டும் திரும்புவதை காண்கிறோம். இந்த ஊமை உலகிலேயே மிகச்சிறந்த ஊமையாக கருதப்படுகிறது. ஏனெனில் இவ்வுவமை வழியாக இயேசு தந்தையின் அன்பை வெளிப்படுத்துகிறார். மனிதர்கள் தந்தை கடவுளின் அன்பை மறந்து உலக போக்கில் தம் விருப்பப்படி வாழ்ந்தால் பிள்ளைகளுக்குரிய மாண்பை இழந்து விடுவோம். எனவே இறைவனிடம் திரும்பி மனம் மாறி வர வேண்டும். அவ்வாறு திரும்பி வருவதற்கு நான் பாவம் செய்தேன் என்பதும் அறிவு தெளிந்து முடிவெடுத்தலும் உடனே எழுந்து வருதலும் தந்தையிடம் திரும்பி வருதலும் தன் நிலையை அறிக்கையிடுதலுமான 5 படிகள் தேவைப்படுகிறது. இவ்வாறு இறைவனிடம் மீண்டும் வந்தால் அவர் நம்மை எந்த நிபந்தனையும் இன்றி ஏற்றுக்கொள்கிறார். நாம் வாழும் இக்கணினி யுகத்தில் பலரும் ஆலயத்திற்கு வருவதால் மட்டுமே இறைவனுக்குரிய வாழ்வு வாழ்வதாக கருதுவதை பார்க்கிறோம். ஆனால் இறைவனோடு நமக்குள்ள உறவு எப்படி உள்ளது என்பதை மறந்து விடுகிறோம். இறைவனோடு நல்லுறவு என்பது நாம் பிறருடன் கொண்டுள்ள உறவை பொறுத்ததே. நமது அயலாருக்கும் தேவையில் இருப்போருக்கும் உதவுவது அவசியமான ஒன்று. அவ்வாறு பிறருக்கு உதவி செய்து இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ முயற்சிப்போம். ஒருவேளை அருட்சாதன வாழ்வு, பிறரன்பு பணிகள் போன்றவற்றை திறம்பட செய்து நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம் என்றால் பல வேளைகளில் நம்மை அறிந்தும் அறியாமலும் இவ்வுவமையில் வரும் மூத்த மகனைப் போல் பிறரை குற்றம் சாட்டியும் வெறுத்தும் வாழலாம். அந்நிலையில் இருப்போர் நமது வாழ்வு இறைவனோடு கொண்ட உறவின் அடிப்படையில் இருக்கும்போது மற்றவர்களை இறைவன் எத்தகைய கண்ணோட்டத்துடன் பார்க்கிறாரோ அதே கண்ணோட்டத்துடன் நாமும் பார்த்து அவர்களை ஏற்று அன்பு செய்து மதித்து அவர்களுடைய குற்றங்களை மன்னித்து அவர்களை பாதுகாத்து வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வோம். ஆகவே காணாமற் போன மகன் ஊமையில் வரும் தந்தை, மூத்த மகன், இளைய மகன் ஆகிய 3 நபர்களில் நாம் எந்த நபரை போல் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இறைவனுக்கு ஏற்றவர்களாய் வாழ்வோம். ஜெபம். இறைவா, என் வாழ்வின் பல வேளைகளில் இளைய மகனைப் போல் உம்மை விட்டு வாழ்ந்து வருகிறேன். உம் அன்பை உணர்ந்தவனாய் தொடர்ந்து உம்மிலே நிலைத்திருக்க எமக்கு அருள் தாரும். ஆமீன்.